நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான குடியேறிகள் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு செல்வதை அந்நாட்டு அதிகாரிகள் தடுத்துள்ளனர். சிறிது நேரம் மூடப்பட்டிருந்த ரயில் நிலையம் தற்போது குடியேறிகள் அல்லாத பயணிகளுக்காக மீள திறக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விரக்தியடைந்த குடியேறிகள் கெலாட்டி கிழக்கு ரயில் நிலையத்திற்கு வெளியில் காவல்துறையினருக்கு எதிராக கூட்டமாக கூடி ஜெர்மனி மற்றும் சுதந்திரம் என்று கோஷம் எழுப்பினர். நூற்றுக்கணக்கான குடியேறிகளை ஏற்றிய ரயில்கள் ஆஸ்திரியா ஊடாக ஜெர்மனி மியூனிக் நகரை வந்தடைந்தன. திங்கட்கிழமை அன்று 3,500 அதிகமான குடியேறிகள் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவுக்கு ரயிலில் வந்தடைந்தனர் என்று அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கருக்கலைப்பு செய்து கொண்ட பெண்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்கான அதிகார சுதந்திரத்தை எல்லா கத்தோலிக்க அருள்தந்தையர்களுக்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் வழங்கியிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. கருக்கலைப்பு செய்து கொண்ட பெண்கள் எதிர்நோக்குகின்ற வாழ்வியல் மற்றும் தார்மீக போராட்டங்கள் பற்றி பாப்பரசர் விவரித்திருக்கின்ற கடிதம் ஒன்றை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இந்து வழிபாட்டிடம் ஒன்றில் கடந்த மாதம் நடந்த குண்டு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையாக சந்தேகிக்கப்படும் 2வது வெளிநாட்டவரை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெயர் குறிப்பிடப்படாத இந்த நபர் எந்த நாட்டவர் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இவர் கம்போடிய எல்லையை கடக்க முயற்சித்த போது தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்.
லெபனானில் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள சுற்றுலாத்துறை அமைச்சின் அலுவலகங்களின் ஒரு பகுதியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றி வைத்திருக்கின்றனர். சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பலர் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று உள்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. பெய்ரூட்டின் வீதிகளில் குப்பைகள் அள்ளப்படாமல் விடப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்களாலேயே இந்த போராட்டங்கள் தொடங்கப்பட்டன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
நைஜீரியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக அந்நாட்டு தலைநகர் அபுஜாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சாம்போ தாசுகி என்ற இவர் தான் குற்றவாளி இல்லை என வாதிட்டார். இவர் முன்னாள் அதிபர் ஜொனத்தன் குட்லக்கின் அரசாங்கத்தின் போது முக்கிய நபராக இருந்தவராவார். போகோஹராம் ஜிகாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளின் மேற்பார்வை பொறுப்பாளராகவும் இவர் செயற்பட்டு வந்துள்ளார்.
டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டிகளின் அதிகாரப்பூர்வ லோகோ அதாவது லட்சினையை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். பழைய லட்சினையை கைவிட்டு புதிய லட்சினை ஒன்றை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக டோக்கியோ 2020 ஏற்பாட்டுக் குழுவின் தலைமை அதிகாரி டோஷிரோ மூட்டோ அறிவித்திருக்கிறார். பழைய இலச்சினையின் வடிவமைப்பாளர் கெஞ்சிரோ சனோ, பெல்ஜியத்தைச் சேர்ந்த கணினி வரைகலை கலைஞர் ஒருவரின் வடிவமைப்பை பொய்யாக தனது வடிவமைப்பு போல காண்பித்திருப்பதாக குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள நீதிமன்றம் ஒன்று ஆண் ஒருவருக்கும் பெண் ஒருவருக்கும் தலா 100 கசையடிகள் வீதம் தண்டனை அளித்துள்ளது. 24 வயதுக்குட்பட்ட இருவருக்கும் அளிக்கப்பட்டுள்ள இந்த தண்டனை ஆப்கானிய சட்டங்களுக்கு முரணானது. திருமணத்துக்கு முன்பதாக பாலுறவில் ஈடுபட்டதாக இருவரும் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் கசையடி தண்டனையை நிறைவேற்றியதாக மத்திய மாகாணமான கோர் பகுதியில் உள்ள அதிகாரியொருவர் தெரிவித்தார்.
அசர்பைஜானில் முன்னணி புலனாய்வு செய்தியாளர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று 7 சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறது. செய்தியாளர் கஜிதா இஸ்மாயிலோவா நாட்டின் அதிபரது குடும்பத்துடன் தொடர்புடைய வியாபாரங்கள் அவர்களின் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அவரது புலனாய்வு செய்திகளுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலே இந்த வழக்கு விசாரணை என்று சர்வதேச மனிதுரிமை குழுக்கள் கூறியிருக்கின்றன.